Sam are coming today.
I don't know. It's not my problem.
Essential service.
Bhagavan also brought down the essential service.
சபாநாயகரின் அறிவித்தல்கள். நேற்றைய தினம் பாராளுமன்ற சபை கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரால் கேட்கப்பட்டதான வாய்மூல விடைக்கான வினாக்களை வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர்கள் வருகை தரவை சம்பந்தமாக இன்றைய தினையில் அச்சு ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றதான செய்திகள் பாராளுமன்றத்தின் புகழுக்கு பங்கம் ஏற்படுகின்றவர்களுடையமாக இருக்கின்றன என்பதை மனவருத்தம் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது சம்பந்தமாக இந்த சபை கூட்டத்தில் பாராளுமன்ற முதல்வர் அவர்கள் விடயங்களை தெளிவுபடுத்தினார். ஈற்றில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் போது கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டிற்கு எட்டப்பட்ட பிறகு சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எதிராக ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருப்பதுடன் அச்சந்தர்ப்பத்திலே ஒழுக்கமிக்க வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொள்ளுதல் மிக முக்கியமான சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் இந்த விடயம் கடந்த 4 ஆண்டுகளுக்குள் அனைத்து சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டமை சம்பந்தமாக நானும் மனவருத்தம் அடைகின்றேன். கவனம் செலுத்தப்பட்ட நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம். இன்று காலை பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்திருப்பது மாத்திரமில்லாமல் அதனை அடிப்படையாக வைத்து தொலைக்காட்சிகளில் இது மிக மோசமாக விமர்சனம் செய்யப்பட்டது. பாராளுமன்றத்தில் செய்யப்படுகின்றன செலவு நேரம் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக பெரும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், ராஜாங்க அமைச்சர் இருக்கின்றார்கள், பிரதி அமைச்சர் இருக்கின்றார்கள், அமைச்சர் அந்த சூழ் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அகதி உறுப்பினர்கள் கேட்கின்ற கல்விக்கு பதிலளிப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் இன்றைய தினத்திலாவது இந்த விடயத்தை முதன்முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நீங்கள் சம்பந்தமாக விசேட காமசலத்தை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல எனது இடதுபுறத்தில் இருந்து மிகவும் மோசமான தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். ஆகவே ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். பத்திரங்கள் சமர்ப்பணம், கௌரவ பிரதம அமைச்சரும் தேசிய கொள்கையில் பொருளாதார அலுவலர்கள், மேல்குடியேற்றம் புனர்வாழ்வு அளிப்பு, வடக்கு மாகாண அபிவிருத்தி மற்றும் இளைஞர் அலுவலர்கள் அமைச்சர். கௌரசமாநகரவர்களே, 2016 ஆம் ஆண்டுக்கான மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் நான் அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவ்வறிக்கையினை நிலை வலுவாதார அபிவிருத்தி மற்றும் இயற்கை வளங்கள் துறைசார் மேற்பார்வை குழுவை காற்றுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். 1979 ஆம் ஆண்டின் 61 ஆம் இலக்கு அத்தியாவசிய பொதுமக்கள் சேவை சட்டத்தின் 2 ஆம் பிரிவின் கீழ் பயணிகள் அல்லது பண்டங்களுக்கான அனைத்து போக்குவரத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகள் என பிரகடனப்படுத்தப்படுது தொடர்பில் சனாதிபதி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு 2019 ஆகஸ்ட் 27 ஆம் தேதி 2138 சாய்கோடு 10 ஆம் இலக்கு அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளையை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அவர்கள், கௌரவ சபாநாயகர்களே, 2017 ஆம் ஆண்டுக்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் 39வது ஆண்டறிக்கையையும் 2017 ஆம் ஆண்டுக்கான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆண்டறிக்கை, 2017 ஆம் ஆண்டுக்கான ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆண்டறிக்கை, 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உத்தரவாதம் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிறுவனமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 ஏப்ரல் 23 ஆம் தேதி 2120 சாய்கோடு 6 ஆம் இலக்க அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை, 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் நேஷனல் ஸ்கூல் ஆப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிறுவனமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மே 2 ஆம் தேதி 2121 சாய்கோடு 43 ஆம் இலக்க அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை, 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் SLG கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிறுவனமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மே 2 ஆம் தேதி 2124 சாய்கோடு 44 ஆம் கிழக்கு அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளையும், 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் கொலம்போ இன்டர்நேஷனல் நோட்டிங்கல் அண்ட் என்ஜினியரிங் காலேஜ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிறுவனமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மே 2 ஆம் தேதி 2121 சாய்கோடு 45 ஆம் இலக்க அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை, 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆப் நானோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிர்வாகமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மே 10 ஆம் தேதி 2122 சாய்கோடு 53 ஆம் இலக்க அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை, 1978 ஆம் ஆண்டின் 16 ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் 25A பிரிவின் கீழ் நேஷனல் ஸ்கூல் ஆப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தை பட்டமளிக்கும் நிறுவனமாக அங்கீகரித்து நகர திட்டமிடல் நீர் வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மே 29 ஆம் தேதி 2125 சாய்கோடு 47 ஆம் இலக்க அதிவிசிறு வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை நான் சமர்ப்பிக்கின்றேன். இவ் அறிக்கைகள் மற்றும் கட்டளைகளை கல்வி மற்றும் மனித வளங்கள் அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என நான் பிரேரிக்கின்றேன். நன்றி. பொது மனுக்கள் துமிந்த திசாநாயக் அவர்கள், கௌரவ ஜயந்த சமரவீர் அவர்கள், வாய்மூல விடைக்கான வினாக்கள் கௌரவ ஹேஷா விதானகி அவர்கள், கௌரவ தயாசிரி ஜெயசேகர் அவர்கள், நான் கேட்கின்றேன். பொது நிர்வாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் கால்நடை வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவருடைய கேள்விக்கான பதில் ஒன்று, குருநாகல் பிரதேச சேவகத்தில் வீடுகளின் எண்ணிக்கை 4, நிகவரட்டியில் 1, மாஸ் பொத்த முழுமையான சேதம் 4, அபாதி அளவில் 121, வீரமகுந்திர 1, ராஸ்நாயகபுர 2, இபாகமுவா 4, கணேவர்த்த வீடமைப்பு திட்டத்தில் 4, வாரியப்புலையில் முழுமையாக 4, பாதி அளவில் 1, பண்டுவசன் உறவு மேற்கு 3 வீடுகள், அலவ முழுமையான சேதம் 1, பாதி அளவில் 13, உடுபத்தாவ 103 வீடுகள், குபைகனே பாதி அளவில் 3, மொத்தம் முழுமையான சேதம் 10, 365 வீடுகள் பாதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன. அவருடைய இரண்டாவது வினா, இடம்பெயர்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கின்றால் 377 குடும்பங்கள், உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டிருக்கின்றார், எவரும் மரணிக்கவில்லை. அளிக்கப்பட்ட சொத்துக்களின் பெறுமதி எவ்வளவு என்று கேட்டிருக்கின்றார், ₹1,33,13. ஒன்று காணப்பதில், சம்பந்தப்பட்ட சொத்துக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒதுக்கப்பட்டதான நிதி எவ்வளவு என்று கேட்டிருக்கின்றார், 3.75 மில்லியன். இதில் முற்பணமாக 3.75 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் ₹25,000 மேற்பட்ட சேதங்களுக்கான விண்ணப்பங்கள் 287 தேசிய காப்புறுதி நிதியத்துக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டிருப்பதுடன் தற்போது 242 பேருக்கு இழப்பீடாக ₹1,14,53 செலுத்தப்பட்டிருக்கின்றது. தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியத்துக்கு கிடைத்த 25,000 மேற்பட்ட சேதங்கள், 45 புகைப்படங்கள் இல்லாமை, உறுதியினை உறுதிப்படுத்த முடியாமை, தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடாமை போன்ற காரணங்களால் இழப்பீடு செலுத்துதல் தாமதமடைந்திருக்கின்றது. 3 பதில் ஏற்புடையதாக, 4 ஏற்புடையதாக, 5 இல்லை, 6 ஏற்புடையதாகாது. அதேபோல இன்றில் ஏன் எடுக்கப்பட்டிருக்கிறார், எழாது என்பதுதான் அதற்கான பதில். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த செயற்பாடு காரணமாக இலங்கையில் 19 மாவட்டங்களிலே 2018 ஜூன் மாதம் ஏற்பட்ட இந்த சூறாவளி நிலைமை மற்றும் அதனுடன் ஏற்பட்ட நடத்த நிலையங்கள் காரணமாக சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், தகவல்கள் இல்லாத காரணத்தினாலே கொடுப்படவர்கள் செலுத்த முடியாத நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இங்கு ஒரு பிரதான பிரச்சனை இருக்கின்றது. உடபதாவை போன்ற பிரதேசம் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான வீடுகள் கூரையே கலண்டு போயிருக்கிறது முழுமையாக. பல்வேறு காரணங்களினால் உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை அல்லது வேறு பிரச்சனைகள் காரணமாக இன்னும் இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை. அவருடைய வீடு உடைந்த பிறகு வழங்கப்பட வேண்டிய காப்புறுதி தொகை கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இது ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கின்றது, சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகை இன்னும் வழங்கப்படவில்லை. நான் கேட்பது என்னவென்றால், இதற்கு ஒரு மாற்று நிகழ்ச்சி திட்டம் உங்களுக்கு இருக்கின்றதா? வீடு உடைந்திருப்பது முழுமையாக சேதமடைந்திருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் இழப்பீடு செலுத்துகின்ற பொழுது ஏதாவது இலக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று கொடுக்காமல் இருக்கின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் என்ன மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள்? கௌரவ சபாநாயகர்களே, அவர்கள் கூறிய விடயங்கள் மேலும் 45 விண்ணப்பங்கள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்றது. புகைப்படங்கள் இல்லாமை அல்லது உரிமை உறுதிப்படாமல், தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்படாமை போன்ற சாதாரண விடயம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் அமைச்சருக்கு ஆற்றுப்படுத்த விரும்புகின்றேன் உங்களுடைய இந்த கேள்வியினை. இன்று இது பற்றி கலந்துரையாடலுக்கு நான் ஆற்றுப்படுத்த விரும்புகின்றேன். இது முக்கியமானது ஒரு விடயம். அவரனை பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் அது பின்னாய்வு செய்திருக்கின்றேன், அதாவது முறையாக செய்திருக்கின்றார். பின்னாய்வு செய்தாலும் நான் அடுத்த நாள் வராவிட்டால் என்ன செய்வது? ஆனால் அவர் வாக்குறுதி அளித்ததை அவர் கட்டாயமாக செய்வார். அவர் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுவார். காயந்த காரணத்திற்கு அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றுபவர்கள். ஆனால் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அதை செய்வாரா என்பதுதான் பிரச்சனை. நான் ஒரு மணித்தியாலத்துக்குள் இதை நான் அறிவிப்பேன். நன்றி. கௌரவ சாமிந்த விஜயஸ்ரீ அவர்கள், நான் கேட்கின்றேன் கல்வி அமைச்சரிடம் கேட்பதற்கு. கௌரவ சபாநாயகர்களே, இரண்டு வார கால அவகாசத்தை அவர் கோரியிருக்கின்றார். பத்ம உத்தேசாந்த குணசேகர் அவர்கள், கௌரவ சுசாந்த பூஞ்சி நிலைமை அவர்கள், கௌரவ ஜெயந்த சமரவீர் அவர்கள், கௌரவ வாசுதேவன் நாயக்கார் அவர்கள், நான் கேட்கின்றேன் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சரை கேட்பதற்கு அமைச்சர்கள் இரண்டு வார கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார். கௌரவ தேனுக்கு விதானகமிக அவர்கள், கௌரவ உறுப்பினர் அவர்களே, என்ன கூறுவர் விளைகின்றீர்கள்? இல்லை. கௌரவ தேனுக்கு விதானகமிகே, கேள்வி கேட்பவர்கள் கூட இல்லையே, கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லை, அதன் பிரச்சனை. வாசக நாயக்கர் அவர்களே, மூன்று முறைக்கு மேலே இது ஆகக்கூடியது மூன்று முறை கால அவகாசத்தை கோரலாம். முன்பு அப்படி ஒரு மட்டுப்பாடு இருக்கவில்லை. நேற்றைய தினம் நான் முன்வைத்தபடியும் சம்பந்தமாக நீங்கள் வினவினீர்களா? நான் தேர்தல் ஆணையாளரிடம் இதை வினவி இதை நான் பதிலை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றேன். திங்கட்கிழமை அளவில் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கின்றேன். விமல வீர திசாநாயக் அவர்கள், கௌரவ முகமது நசீர் அவர்கள், கௌரவ இஷாக் ரஹ்மான் அவர்கள், கௌரவ பிமால் ரத்நாயக் அவர்கள், நான் கேட்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே, வீடமை அமைச்சர் ஒரு வார கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார். அதன் பதில் தொற்பொருளியல் திணைக்களத்தினால் இங்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. கல்விக்கான பதில் எவ்வாறாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றதான அடிப்படை ஆவணம் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்கு துட்டுதம்னு காலத்துக்கு ஏதுவான தொற்பொருளியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பேணுதல் சம்பந்தப்பட்டதான விடயம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட திணைக்களம் மேற்படி இடத்தை தொற்பொருளியல் முக்கியத்துவம் வாய்ந்திடமாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதன் நில அளவீடுகளை செய்வதற்கும் அதற்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கின்றது என்று ஏப்ரல் 30ஆம் தேதி அறிவித்திருக்கின்றார். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது ஏன் அமைச்சுக்களினாலே இவ்வாறாக பதில் அளிக்காமல் இருக்கின்றார்கள்? பதில் இல்லை, ஒரு கிழமை தாரங்கள் இருக்கின்றார்கள். பல மாதங்கள் இது கடக்கும். கவிமுத குலாசன் அவர்களை தயவு செய்து நீங்கள் அறிவியுங்கள். பிரேமதாச கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் ஒரு கிழமைக்குள்ள பதில் அளிப்பதாக. கௌரவ டாக்டர் நளினி ஜாயதீசன், கௌரவ கலாநிதி பந்துரு குணவர்தன் அவர்கள், நான் கேட்கின்றேன். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி வளர்ச்சி வராசம் கிறிஸ்தவ சமயம் அவர்கள் ஒருவர் காலத்துக்குள் பதிலளிப்பதாக அறிவித்திருக்கின்றார். 2ஆம் சுற்று முதலாவது வினா ஹீசான்விதா நகே அவர்கள் கேட்கப்படுகின்றது. பத்மகுண உதயசாந்த குணசேகர் அவர்கள், நான் கேட்கின்றேன். இரண்டு வார கால அவகாசம் கூறப்பட்டிருக்கின்றது. 5 சுசாந்த பூஞ்சி நிலைமை அவர்கள், நான் கேட்கின்றேன். 6 ஜெயந்த சமரவீர் அவர்கள், நான் கேட்கின்றேன். சபாபதியில் சமர்ப்பிக்கின்றேன். 8 தேனுக்கு விதானகமி அவர்கள், நான் கேட்கின்றேன். சபாபதியில் சமர்ப்பிக்கின்றேன். 9 விமல வீர திசாநாயக் அவர்கள், நான் கேட்கின்றேன். சபாபதியில் சமர்ப்பிக்கின்றேன். 10 முகமது நசீர் அவர்கள், கேட்கின்றீர்களா? 2 வார கால அவகாசம் கோரப்படுகின்றது. 11 இஷா கஹுமான் அவர்கள், சபாபதியில் சமர்ப்பிக்கின்றேன். 13 டாக்டர் நளினி ஜாதீஸ் அவர்கள், கேட்கின்றேன். சபாபதியில் சமர்ப்பிக்கின்றேன். நான் வாய்ப்பு வழங்குவேன், கொஞ்சம் இருங்கள், நான் வாய்ப்பு வழங்குவேன். பாராளுமன்ற நிலைய கட்டில் 22 கீழ் கல்வி, டக்ளஸ் தேவானந்த் அவர்கள்.
சபாநாயகர் அவர்களே, போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கௌரவ அர்ஜுன மத்துங்க அவர்களிடம் கேட்பதற்கு அனுமதித்ததற்கு நன்றி. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தின் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 349 ஏக்கர் பொதுமக்களின் காணிகள் 1950 1960 காலப்பகுதியில் சுவீகரிக்கப்பட்டதாகவும், 716 பேர் காணிகளின் உரிமையாளர்களாக இருந்துள்ள நிலையில் அவர்களில் 215 பேர்களுக்கு மட்டுமே இழப்பீடுகள் கிடைத்துள்ளதாகவும், மேற்படி காணி உரிமையாளர்களில் பலர் தற்போது ஈரோடு இல்லாத நிலையில் அவர்களின் உரித்தானவர்கள் உரிய உறுதிப்படுத்தல்களின்மையால் குறிப்பிட்ட இழப்பீடுகளை பெற இயலாத நிலையில் உள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. மேலும் பலானி விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிக்கென 84ஆம் ஆண்டு 397 உரிமையாளர்களது 64 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டதாகவும் இவர்களுக்கான இழப்பீடுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை எனவும் அறிய கிடைக்கின்றது. இதனிடையே பலாலி விமான நிலையத்திற்கும் கிழக்கு பக்கமாக இதுவரையில் இருந்துள்ள பலாலி விமான நிலைய நுழைவாயிலை தற்போது தையெட்டி பக்கமாக, அதாவது மேற்கு பக்கமாக மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் தமது சொந்த காணிகளில் சுமார் 2000 ஏக்கரையும் தாங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எமது மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மேற்படி விடயம் தொடர்பில் பின்வரும் கேள்விகள் எழுகின்றன. முதலாவது கேள்வி, 1950-60 ஆண்டு கால பகுதியில் சுவீகரிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களில் இழப்பீடுகள் வழங்கப்படாத 501 உரிமையாளர்களது உரித்தாளர்கள் இழப்பீடுகளை பெறுவதற்கு அதற்குரிய உறுதிப்படுத்தல்கள் இல்லாத நிலையில் இருக்கின்றமையால் இவர்கள் அந்த இழப்பீடுகளை பெற ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் மேற்கொண்டு உதவ முடியுமா? இரண்டாவது, 1984ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட 64 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களான 397 பேருக்கு அதற்கான இழப்பீடுகள் எப்போது வழங்கப்படும்? பலாலி விமான நிலையத்தின் நுழைவாயிலில் தையெட்டி பக்கமாக மாற்றி அமைக்கப்பட உள்ளவதா? அவ்வாறு மாற்றி அமைக்கப்படும் எனில் பொதுமக்களின் சொந்த காணிகள் மேலும் சுவீகரிக்கப்படுமா? மேற்படி எனது கேள்விகளுக்கான பதில்களையும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளும் தொடர்பான அமைச்சர் கௌரவ அர்ஜுன ரணதுங்க அவர்கள் வழங்குவார் என நம்புகின்றேன்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்களினால் கேட்கப்பட்டது வினாவுக்கான விடை, முதலாவது கேள்விக்கான விடை. தற்போது இருக்கின்றதான ஆவணங்களுக்கு அமைவாக 716 காணி உரிமையாளர்களில் 215 பேருக்கு இழப்பீடு வழங்குதல் சம்பந்தமாக சான்றுகள் இருக்கின்றன. ஏனைய உரிமையாளர்கள், அதாவது 501 பேருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சான்றுகள் இல்லாதிருக்கின்றது. பிரதேச செயலாளர் திருப்தி அடையக்கூடியவாறு உரித்தினை உறுதிப்படுத்துவதற்கான விடயத்தை செய்ய முடியுமா? ஏன் இந்த இழப்பீடு பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்? இரண்டாவது கேள்விக்கான வினா, காணி சுவீகரிக்கும் நடவடிக்கை நிறைவுறாமல் இருக்கின்ற காரணத்தினால் சம்பந்தப்பட்ட விடயம் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டினை வழங்க முடியும். மூன்றாவது வினாவுக்கான பதில் ஆம். நான்காவது வினாவுக்கான பதில், இந்த காணிகள் 1987ஆம் ஆண்டில் ஆண்டு காலப்பகுதியில் பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக சுவீகரிக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது. இந்த காணிகளும் இதில் உள்ளே வருகின்றது.
இந்த ஏற்கனவே இருந்த வாசலை மாற்றி அமைப்பதற்கான நோக்கம் என்னவென்று விளங்கவில்லை. ஆனால் ஏற்கனவே அது தொடர்பாக படங்களோடு தங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவ்வாறு மாற்றி அமைக்கப்படுமாக இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதை, வசதியான பாதை, வாய்ப்பான பாதை, எல்லா பக்கங்களிலும் இருந்து மக்கள் சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இந்த புதிய பாதை கூடாக மக்கள் செல்வதாக இருந்தால் பல மைல்கள் சுற்றித்தான் அந்த இடங்களுக்கு போக வேண்டியிருக்கின்றன. மற்றும் அந்த மக்கள், அந்த வயவலான் மக்கள் கடுமையாக அதற்கான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களோடு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருமாறு கேட்டிருக்கின்றார்கள். அடுத்தது, இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல, கேட்டது போல, இந்த 64 ஏக்கர் அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான நஷ்டவீடுகளையும் விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு, கடந்த தடவையும் உங்களிடம் ஒன்று கேட்டிருந்தேன், வவுனியா இபோசா நிலையத்திற்குரிய பாதுகாப்பு ஏனைய இடங்களில் இலங்கை பூராகவும் அந்த பாதுகாப்பு எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில வவுனியாவை சேர்ந்த இபோசா நிலையத்துக்கு மாத்திரமே விசேடமான பாதுகாப்பு, அதால மக்கள் நிரம்ப அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள்.
கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் எழுப்பிய ஒரு கேள்விதான் இந்த நுழைவாயில் சம்பந்தப்பட்டதான விடயம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், தற்போது விமான படை முகாம் இருக்கின்ற பிரதேசத்து வாயில் அந்த இடத்தில் தான் இந்த நுழைவாயில் இருக்கின்றது. ஆகவே விமான நிலையத்தை நாங்கள் அமைக்கின்ற பொழுது நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம், சிவில் பிரதேசத்தை நுழைவாயிலை புறமான ஒரு இடத்திலும், அதே போல விமான படையைச் சேர்ந்தவர்கள் நுழைவதற்கான நுழைவாயில் வேறு இடத்தில் வைப்பதற்கும் தான் வைப்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. இதுதான் சர்வதேச தரத்துக்கேற்ப நாங்கள் செய்ய வேண்டிய விடயம். ஆகவே தான் இந்த புதிய நுழைவாயில் இவ்வாறாக அமைக்கப்பட இருக்கின்றது. நான் அரசியல் தலைவர்களுடன், வடக்கில் அரசியல் தலைவர்களுடன் நாங்கள் பல அலைக்கு சென்று இந்த காணிகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்தறிந்தோம். அங்கிருக்கின்ற குறைபாடுகள் சம்பந்தமாக அரசாங்க அதிபரனும் அதே போல காணிக்கு பொறுப்பான உத்தியோகத்துடன் நாங்கள் கலந்துரையாடினோம். சில இடங்களிலே சில விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் இல்லை அல்லது விடயங்கள் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் சரியான முறையில் அல்லது சான்றுகள் எங்களுக்கு கொடுப்பீர்களா, ஏன் இந்த இழப்பீடுகளை செலுத்த முடியும்? ஆனால் நாங்கள் இயன்றளவு மிகவும் குறைவாகவே இந்த தேவையான காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆகவே இந்த விமான நிலையத்தினுடாக வடக்கு பிரதேச மக்களுக்கு பாரிய சேவை கிடைக்கும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. கடந்த 6 மாதங்கள் மிகவும் துரிதமாக இந்த பணியை மேற்கொண்டு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வடக்கு மக்கள் கட்டநாயக்கு அல்லது கொழும்புக்கு வர வேண்டும் அவருடைய விமான பயணங்களை மேற்கொள்வதற்கு. ஆகவே தென்னிந்தியாவுக்கு செல்வதற்கான வசதி இதனுடன் கிடைக்கின்றது. நேரம், பணம் போன்ற அனைத்தையும் அவர்கள் மீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
பலாலி விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல தென்னிந்தியாவுக்கு இலகுவாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே அது நடைமுறையில் இருந்தது, பிற யுத்த காரணங்களால் அது விடுபட்டு போய்விட்டது. அந்த வகையில் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் அந்த வயாவலான் சேர்ந்த மக்கள், அந்த கிராம மக்கள் அந்த புதிய பாதையை அவர்கள் விரும்பவில்லை. ஆனபடியினால் தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கினால், ஒன்று அங்கு யாழ்ப்பாணத்திலோ அல்லது இங்கு நான் அவர்களை அழைத்து வந்து உங்களோட கலந்துரையாட வைக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக் கொள்ளலாம். இன்னொன்று, நீங்கள் சொன்னீர்கள் வடக்கு தலைவர்களோடு கலந்துரையாடி செய்ததாக. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அந்த வடக்கு தலைவர் அந்த கல்லு நாட்டி அதை ஆரம்பித்ததாக. ஆனால் தற்போது அவர் மறுக்கின்றார், பத்திரிகைகளுக்கு மறுக்கின்றார், தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் தயவு செய்து அந்த வயவுலான் கிராம மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லதா இருக்கும். அடுத்த அந்த வவுனியா இபோசா நிலையத்துக்கு தேவையற்ற பாதுகாப்பு என்று நினைக்கின்றேன். அந்த மக்கள் ரொம்ப அசௌகரியங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். அதையும் தயவு செய்து நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
நீங்கள் கூறுகின்றீர்கள் விமான நிலையத்தில் இந்த அடிக்கல் நாட்டும் விடயத்தை பற்றி அனைத்து அரசியல் பிரமுகர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். குறிப்பாக நான் ஏதாவது ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது, நிகழ்வினை செய்கின்ற பொழுது அரசியல் பாகுபாடை நான் பார்க்க மாட்டேன். அனைத்து அரசியல் தலைவர்கள் நான் அழைப்பேன், ஆளும் கட்சியா எதிர்கட்சி என்று நான் பார்ப்பதில்லை. கடந்த காலத்திலும் நான் அப்படி செய்திருக்க நீங்கள் அறிவிக்க நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் வருகை தந்தீதி செய்ய வேண்டுமே தான் நோக்கமாக இருக்கின்றது. நேற்று அங்கு சென்று கூட்டத்தை நடத்தினோம். அரசாங்க அதிபர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். சிலருக்கு வர முடியாமல் போயிருக்கின்றது. உங்களுக்கு தேவையென்றால் அடுத்த கிழமை நான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகின்றேன். சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களையும் அழைத்து அது எவ்வாறாக நடக்கின்றது என்பதை அமைச்சில் உங்களுடன் கலந்துரையாடி இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். வவுனியா டிப்போ பற்றி நீங்கள் சொன்னீர்கள், பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் கடந்த கால பிரச்சனைகள் ஏற்பட்டதை அடுத்து பல டிப்போக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம். அந்த டிப்போ முகாமையாளரின் ஒரு தேவை இருந்தால் அவர் வேண்டுகோள் விடுத்தால் தான் பாதுகாப்பு பிரத்தியமாக வழங்கப்படுகின்றது, எமது பாதுகாப்பு அல்லது போலீசாரது பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. அப்படி தேவையில்லை என்று கருதினால் ஒரு குறிப்பிட்ட டிப்போவுக்கு மாத்திரம் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்கு தேவையில்லை. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் இருக்கும் என்றால் நான் மன்னிப்பு கோருகின்றேன். பாதுகாப்பு பற்றி நாங்கள் அதிக கவனம் செலுத்தியிருக்கின்றோம், வடக்கில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தால் சம்பந்தமாக கலந்துரையாடி எதிர்வரும் கிழமைக்குள் அதை தீர்த்து தருவேன் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் விவாதம் சம்பந்தமான நீங்கள் வழங்கிய தீர்ப்புக்கு மதிப்பளிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தெளிவுபடுத்தலை பெற்றுக் கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன். நேற்றைய தினத்திலே நிகழ்ச்சி நிரலிலே அல்லது ஒழுங்கு பத்திரத்திலே நாங்கள் அறிந்த வகையிலே கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது 4 விடயங்கள் சபையில் விவாதிப்பதாகத்தான் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து சபை முதல்வர் அவர்கள் அதில் முதலாவது விடயத்தை மாத்திரம் விவாதத்துக்கு உட்படுத்துவதாக சபைக்கு அறிவித்து விவாதம் முன்னெடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அச்சந்தர்ப்பத்திலே நேற்று குருநாகல் கூட்டம் நடந்த காரணத்தினாலே நிதியமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கவும் இல்லை, இந்த சபையில் இருக்கவும் இல்லை. ஆகவே நிதியமைச்சருக்கிலே இருக்கின்றதான வரி சம்பந்தப்பட்டதான விடயம் இங்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அரசாங்கம் அறிந்து கொண்டிருந்தது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த நிதி சம்பந்தப்பட்டதான விடயம் தோல்வி அடைந்தால் அமைச்சர் ராஜினாமா செய்ய நிலைமை ஏற்பட்டுவிடும். சபையில் பதிலளிப்பதற்கு யாரும் இல்லை. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பு இந்த காலகட்டத்துக்குள் இடம்பெறுகின்றது என்பதை காணுகின்றோம். அந்த பகிஷ்கரிப்பின் காரணமாக 5:30 வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியிருந்தது. வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் தான் நேற்றைய தினம் இந்த பணிகள் பின்போடப்பட்டன. பிரிதொரு சந்தர்ப்பத்திலே இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் சபாநாயகர் என்றதில் எதிர்காலத்தில் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதற்காக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே சபையில் எவ்வாறாக செயற்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்தும் என்பதை கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அதை நீங்கள் சபைக்கு தெளிவுபடுத்தினால் நல்லது நான் நினைக்கின்றேன். நல்லது, கௌரவமான இதற்கு நான் பதிலளித்த பிறகு உங்களுடைய விடயத்துக்கு வருவேன். முதலாவதாக விவாதம் நடந்து கொண்டிருந்த போது விவாதம் ஆரம்பித்த சந்தர்ப்பத்திலேயே சபையின் முதல்வர் நிதியமைச்சனால் சமரிக்கப்படுகின்றதான பிற நிலைகள் அவர் அகற்றினார். காரணம், அந்த சந்தர்ப்பத்திலே அவையில் அமைச்சர் அவர்கள் இருக்கவில்லை. அதனை அடுத்து இந்த விவாதம் நடைபெற்ற பொழுது எனக்கு தொலைபேசி வாயிலாக ஒரு செய்தி கிடைத்தது. நிதியமைச்சர் அவர்கள் எனக்கு என்னுடன் கதைத்தார். மிகவும் முக்கியமான பிஓஐ சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் வருகை தந்திருக்கின்ற காலத்தில் கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது என்று.
மலிக் அமைச்சரிடம்தான் இரண்டாவது தொலை அலைபேசி வந்தது. காலையிலே நிதி அமைச்சர் அதனை வாபஸ் பெற்றார். அதன் பின்னர் தான் மலிக் அமைச்சர் அவர்கள் எனக்கு தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் இடமளிக்காமல் இருக்கின்றீர்கள். மலிக் சமரவிக்ரம அமைச்சர் அவர்களும் தொலைபேசியிலே அழைத்து என்னிடம் கூறினார். மிகவும் முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு விடயம், அதாவது சில முதலீட்டாளர்கள் வருகை தந்திருந்தார்கள், வாருங்கள் என்று. உண்மையிலே அவ்வாறான கலந்துரையாடல்கள் இருந்தன. அதன் பின்னர் தான் கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த இடத்திலே ஒரு விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டது. சபை முதல்வர் அவர்கள் அந்த நேரத்திலே இதை சபைக்கு முன்வைத்திருக்கவில்லை. அவ்வாறு முன்வைத்திருந்தால் அதனை அகற்ற முடியாது. ஆனால் அது அவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கப்படவில்லை. எனவே கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தில் இதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. எனவே எதிர்காலத்திலே அது ஒரு பிரச்சனையாக உருவாக மாட்டாது. காலையில் விவாதிக்கப்பட்டது. இருந்தாலும் அரசியலமைப்பு ரீதியாக, சட்டமைப்பு ரீதியாக, நிலைய கட்டளைகள் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட முடிவுதான் அது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கௌரவ உறுப்பினருடைய ஒளிவாங்கி முடிக்கப்படவில்லை. கௌரவ அமரவீர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே செயலாளர்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்து இருந்தோம். இதற்கு முன்னரும் அவ்வாறான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன கேட்டாலும் அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் கேட்டோம். இதற்கு முன்னர் இவ்வாறு செயற்பட்ட விதங்கள் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை பெற்றுத் தாருங்கள். அதன் பின்னர் நாங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடலாம். தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்கள் இங்கே இருப்பதனால், பிரதிநிதியமைச்சர் அவர்கள் இருப்பதனால் இந்த வினாவை நான் தொடுக்கின்றேன். தற்போது ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு புதிய ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரியதொரு பிரச்சினை எழுந்திருக்கின்றது. தொழிற்சங்கங்கள் வீதியில் இறங்கியிருக்கின்றன. எனவே சாதாரணமாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு பதவிதான் இது. நிதியமைச்சருடைய இடையீடும் அதிலே தேவைப்படுகின்றது. எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்போது ஒருவர் வந்து இருக்கின்ற தலைவரை அகற்றி அந்த நாட்காலில் இருக்கின்றார். தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளும் தேசிய ஊழியர் சங்கம் கௌரவ உறுப்பினருடைய ஒளிவாங்கி முடிக்கப்படவில்லை. இது ஊடகத்துறை அமைச்சருக்கு உரியுடைய மகிருக்கின்றது. கௌரவ மலிக் சமர்விக்ரம அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் நான் இதனை சமர்ப்பித்தேன், நீங்கள் இருக்கவில்லை. ஊடகங்களின் மூலம் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. பாராளுமன்றத்திலே நாலாந்த செலவினம் இவ்வளவு என்று. எனவே மக்கள் நினைக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கங்களை விழுங்குகின்றார்களோ என்ற ஒரு கருத்து உருவாகின்றது. எனவே 1000க்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள். வெளியில் இருந்து 700-800 ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் வருகின்றார்கள், ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை உங்களுக்கு பெற்றுத்தர முடியுமா? நேற்று நாங்கள் பேசிய விடயமும் கூட ஊடகங்களிலே வெளியிடப்படவில்லை. ஊடகங்களிலே வெளியிடப்படவிட்டால் நான் என்ன செய்வது? நாங்கள் இது சம்பந்தமான விவரங்களை பெற்று தந்திருக்கிறோம். மறைக்கார் உறுப்பினர் அவர்கள் கூறியது, இது 225 உறுப்பினர்களுக்கும் பொதுவான ஒரு பிரச்சினை. வீதியில் இறங்கி செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் விளக்கங்களுடன் அறிக்கைகளை முன்வைக்க வேண்டும். உறுப்பினர்களுக்கு உணவுக்காக எவ்வளவு செலவிடப்படுகின்றது, எவ்வளவு கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது சம்பந்தமாக, மற்றவர்களுக்கு எவ்வளவு உணவுக்காக செலவிடப்படுகின்றன என்ற விடயங்களை நீங்கள் முன்வையுங்கள். எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் முழுமையான அறிக்கை ஒன்றை பெற்றுத்தாருங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது 250 ரூபாய் கொடுக்கின்றோம். நாங்கள் விருந்தினர்களை வரவழைக்கின்ற பொழுது 650 ரூபாவை வழங்குகின்றோம். ஆனால் இன்னும் சிலருக்கு 4-5 ரூபாவுக்கும் சாப்பாடுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் கெட்ட பெயர் எங்களுக்கே வருகின்றது. எனவே நீங்கள் இது சம்பந்தமான அறிக்கையை பெற்றுத்தந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். பாராளுமன்றத்தில் இதற்கான ஒரு புறம்பான ஒரு விவாதத்தை கூட நாங்கள் எடுக்கலாம். உறுப்பினர்களுக்கு விசேட உணவு வழங்கப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வீட்டிலே இதனை விட சிறந்த உணவு கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரே பப்பாசி பழத்தினையே தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு காப்பி மட்டும்தான் சாப்பிடுகின்றேன். ஆனால் எங்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் வருகின்றன. நாங்கள் சாப்பிடுவதில்லை. உண்மையிலே வெளியில் இருந்து வருகின்றவர்களுக்கு நாங்கள் 650 ரூபாவை செலவிட்டுத்தான் நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய பணத்தை தான் அரசியலுக்காக செலவிடுகின்றோம். பாராளுமன்றத்திலே 2.5 லட்சம் ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் 10-15 லட்சம் ரூபாவை மக்களுடைய பணிகளுக்காக எங்களுடைய சொந்த பணத்தை கொண்டு செலவிடுகின்றோம். கௌரவ நாணயக்கார் அவர்கள், உண்மையிலேயே இவற்றை பார்த்தால் இவை 105 வீதம் கூட இவற்றை பயன்படுத்துவதில்லை. இந்த இவற்றுக்கு பதிலாக புத்தகங்களை தந்தால் நாங்கள் அந்த அதனவற்றை பாடசாலைகளுக்கு கூட பெற்றுக் கொடுக்கலாம், அவர் பிள்ளைகளுக்கு பயில்வதற்காக. நாங்கள் அது சம்பந்தமாக பல தடவைகள் கலந்துரையாடியிருக்கின்றோம். இன்றைய முறையின் பிரகாரம் இது வழங்கப்படுகின்றது. இவை அனைத்தும் கௌரவ சபாநாயகர் அவர்களே செலவிலே சேருகின்றது. கணக்கு பார்த்தால் இவற்றுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற செலவினம் எங்களுடைய மொத்த செலவினத்தில் எவ்வளவு என்று. உண்மையில் அடுத்த கூட்டத்திலே இதனை பற்றி கவனத்தில் செலுத்துமாறு நான் செயலாளருக்கு தெரிவிக்கின்றேன். என்ன கூறுகின்றீர்கள்? உண்மையிலே உணவு தொடர்பாக இங்கே பேசப்பட்டது. நான் நினைக்கின்றேன், பாடசாலை பிள்ளைகள் இங்கே வருகின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்மையிலே உணவு வழங்குவதை நிறுத்துவதன் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூட முடியாது. உண்மையிலே நாங்கள் கூறவிருந்தது, உறுப்பினர்களுக்கு உணவு கொடுப்பதை நிறுத்துங்கள். நல்லது. நாங்கள் பிரதான அலுவல்களை நோக்கி செல்வோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலின் முதல் 61-62 பொது ஒப்பந்தத்திலான கட்டளைகள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிதிச்சட்ட மூலத்தினை நான் சமர்ப்பிக்கின்றேன். 2018 35 இலக்க நிதிச்சட்டத்தை திருத்துவதற்கும் வெளிநாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல் அறவீடொன்றை விதிப்பதற்காக ஏற்பாடு செய்வதற்கும் அத்துடன் அவற்றோடு தொடர்பு பெற்ற அல்லது அவற்றின் இடைநேர் விளைவான கருமங்களுக்காக ஏற்பாடு செய்வதற்குமானதொரு சட்டமூலம். இரண்டாம் மதிப்பீடு நாளை. இது சமர்ப்பிக்கப்படுதல் மட்டும்தானே இங்கே இடம்பெறுகின்றது? கௌரவ நாயக்கர் அவர்கள், ஒழுங்கு பிரச்சனை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் நேற்றைய தினம் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக நான் இங்கே மீண்டும் பேசப்போவதில்லை. நீங்கள் அது சம்பந்தமாக கருத்து முரண்பாடு இருந்தால் ஒரு தீர்மானத்தை பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள். இப்போது ஒரு பிரேரணை ஒன்றை முன்வைத்திருக்கின்ற பொழுது நாளைய தினம் அதை விவாதத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். நாங்கள் சொல்கின்றோம் அதனை விவாதத்தை எடுக்க முடியாதென்று. எனவே நான் உங்களிடம் கேட்கின்றேன், இந்த சபையிலே ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சபையை விசாரியுங்கள், இது இதனை விவாதிக்க வேண்டுமா இல்லையா என்பது சம்பந்தமாக. சட்டமூலம் ஒன்று முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சபையின் அங்கீகாரம் தேவைப்பட மாட்டாது. நேற்றைய தினம் கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. சபையின் அங்கீகாரம் இதற்கு தேவையில்லை. நாளைய தினம் இடம்பெறவும் மாட்டாது. இது அது கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்படும். பிரிதொரு தினத்திலே அது மரபு ரீதியாகத்தான் நாளை என்று சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறு இல்லை கௌரவ உறுப்பினர் அவர்களே. பிரேரணை முன்னறிவித்தல்கள்.
முதலாவது
கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள், நிலைய கட்டளைகளின் பிரகாரம் சபாநாயகர் அவர்கள் இதற்கு முன்னரும் பாராளுமன்ற மரபுகளின் போது சபை இணங்காவிட்டால் சபையின் அங்கீகாரத்தை கோரியிருக்கிறார்.
அதற்காகவேதான் நீங்கள் கேட்கின்றீர்கள், இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி. உடன்படிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதனை வாக்கெடுப்புக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் அந்த வாக்கெடுப்பினை கோரியிருக்கின்றோம் இந்த சபையின் அனுமதிக்காக.
இந்த மரபினை மீற வேண்டாம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த மரபினை மீற வேண்டாம். மற்றவர்களுடைய ஏமாற்று கதைகளை கேட்டு நீங்கள் மரபினை மீற வேண்டாம். இரண்டாவது விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பிரிதொரு தினத்தில் இதனை முன்வைக்கின்றோம். எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. அது வாபஸ் பெறப்படுகிறது. எதிர்கட்சி இதனை கூறுமானால் எங்களுக்கு அது அவசரம் இல்லை. பிரிதொரு தினத்திலே நாங்கள் அதனை கொண்டு வருகிறோம். கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் ஒளிவாங்கியை கேட்டேன், கொடுக்க சொன்னீர்கள், ஆனால் தரவில்லை. இருந்தாலும் நான் கூறியது, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மரபின் பிரகாரம் ஒரு முன்னறிவித்தல் கொண்டு வரப்படுகின்ற பொழுது சபை இணக்கம் தெரிவித்தால் தான் நீங்கள் அதனை முன்னெடுத்துச் செல்வீர்கள். நாங்கள் இதனைக்காக வாக்கெடுப்பை கோருகின்றோம். ஏன் நாங்கள் அது சம்பந்தமாக உடன்படவில்லை? ஏன் இப்போது வாக்களிக்க இவர்கள் வராமல் இருக்கின்றார்கள், பயப்படுகின்றார்கள்? ஏன் என்று சொன்னால், அரசாங்கத்திலே இப்போது 3 பேர் தான் இருக்கின்றார்கள். எவ்வாறு அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவது? உண்மையிலே அவர்கள் அதனை வாபஸ் பெறுவது தோல்வியடைவோம் என்று தெரிந்துதான். அப்படியானால் இதனை வாக்கெடுப்புக்கு விடுங்கள்.
இதனை வாக்கெடுப்புக்காக நீங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் கௌரவ சபாநாயகரிடம் வேண்டுவதும் அதுதான், வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு நாங்கள் அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தினேஷ் குணவர்த்தன உறுப்பினர் அவர்கள் மத்திய வங்கி மக்கள் வங்கியின் சட்டம் தொடர்பாக கேட்டார். நாங்கள் எங்களுடன் கலந்துரையாடினோம் என்று நாங்கள் அதனை அதற்கிணங்குகின்றோம். அதனை நாங்கள் எதிர்வரும் செய்வோம். அதே போன்றுதான் இதனையும். உங்களுக்கு அதிகளவிலான நேரம் தேவைப்பாடு வேண்டுமானால் எந்த எதிர்ப்பும் இல்லை. இதனையும் நாங்கள் ஒத்திவைக்க தயாராக இருக்கின்றோம். எதிர்வரும் வாரத்திலே நாங்கள் இதனை கொண்டு வரலாம். நிதி சட்டத்தை நாங்கள் முன்வைத்தோமே ஒழிய எதிர்காலத்தில் தான் அது விவாதத்தில் எடுக்கப்படும். எனவே உங்களுக்கு அவகாசத்தை பெற்றுத்தந்து எதிர்காலத்திலே நாங்கள் அதனை விவாதிப்போம். நீங்கள் வாபஸ் பெறுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் பிரிதொரு தினத்திலே அதனை முன்வைக்கின்றோம். இவர்களுக்கு அது தேவையில்லை என்றால் எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. வேறொரு தினத்திலே கொண்டு வருகின்றோம். மக்கள் வங்கி தொடர்பாகவும் நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் செவிமடுத்தோம். இதற்கும் நாங்கள் செவிமடுக்கின்றோம். பிரிதொருத்தினத்திலே கொண்டு வருகிறோம்.
அது மேக கண் தங்க வில்தாசா கண்டு போடுவாய் ஐரோப்பியா ஒத்து போட்.
இது இன்று எடுக்கப்படாவிட்டால் இன்னொரு தினத்துக்கு எடுக்கப்படலாம். ஆனால் வாக்கெடுப்பு நடத்தப்படாது. விடயம் 2-3 இப்பொழுது மீளப்படுகிறது.
இப்போது 4வது விடயம், இதனை வாபஸ் பெறுகின்றார்கள். அதனை முன்வைப்பதற்கு வேறொரு தினத்தை அவர்கள் கேட்கின்றார்கள்.
Yeah, you have to say that. Order please, put in
இரண்டு 3 ஆகிய விடயங்கள் வாபஸ் பெறப்படுகிறது. இப்போது அந்த விடயம் முடிந்துவிட்டது. இப்போது 4வது விடயத்துக்கு செல்வோம். பந்துல குணவர்தன் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களை சிரமத்துக்குள்ளாக்குவதற்கு கேட்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 4 பேர் இணைந்து ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. அரசாங்கத்திலே ஏற்படுகின்ற இந்த நெருக்கடியிலே பாராளுமன்றத்தை கொண்டு நடத்த முடியாது. எனவே இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளாமல் அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. சபையை ஒத்திவையுங்கள். 4 பேர் இணைந்து எவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு செல்வது? 4வது விடயத்தை நோக்கி செல்வோம். பேராசிரியர் அசுமார் சிங் அவர்கள், அவரும் இல்லை. இதிலே தெளிவாக இருக்கிறது, மூன்று செயலாளர்களும் தான் இந்த பாராளுமன்றத்தை கொண்டு செல்கின்றார்கள். அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு ஒருவரும் இல்லை. அரசாங்கம் விலகிச் செல்ல வேண்டும், முடிந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். சபை ஒத்திவைப்பு. சபை ஒத்திவைப்பு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சபையை செப்டம்பர் மாதம் 17 தேதி பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்க வேண்டும் என பிரேரிக்கின்றேன். ஒத்திவைப்பு நேரத்திலான பிரேரணை கௌரவ முத்துக்குமாரன் அவர்கள். அவர் இல்லை.